My dear brothers,
என்னுடைய அருமை சகோதரர்களே, நீங்கள் இப்படி உங்கள் உலகம் முழுவதும் ஒன்று கூடி இருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களில் எங்கிருந்தும் நீங்கள் உங்கள் சகோதரர்கள் உடன் ஒன்று கூடியிருப்பது நன்றாக உள்ளது. பல நேரங்களில் ஒவ்வொரு தினமும் நடக்கும் சம்பவங்கள் நம் மனதில் பதிக்கிறது. அப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் பதிப்பை ஏற்படுத்தியது. அது 1989 தலைவர் பென்சன் அவர் தற்பெருமையை பற்றி பேசினார். அது அவருடைய மனதில் மிகவும் தாக்கியதாக கூறினார். அது அவருடைய மனதில் சில நாட்களாக இருந்தது. அதை போல என் மனதிலும் பரிசுத்த ஆவி தாக்கியது. 21 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய அந்த தலைப்பை நான் பேசப்போகிறேன். எல்லா மக்களுக்கும் இருமாப்புடன் இருப்பது இருக்கிறது. தற்பெருமை பிணைப்பு உள்ளது. யாரும் அதை தவிர்க்கவில்லை. சிலர் அதை வென்று இருக்கிறார்கள். நான் என் மனைவியிடம் இந்த தலைப்பை பற்றி பேசப் போகிறேன் என்று கூறிய போது அவர் கூறினார், நல்லது, நீங்கள் பேசப்போகிற தலைப்பை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் என்றார். தலைவர் பென்சன் பேசிய பிறகு அதனுடைய மற்ற ஒரு செயல் என்னவாயிற்று என்றால், நமது சபையில் யாரும் தற்பெருமை என்ற வார்த்தையை எடுப்பதில்லை. தற்பெருமை என்ற வார்த்தைக்கே நமது அதிகாரத்தில் இடமில்லை. அதை தூக்கி வீசினார்கள். சுவேஷத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகள் உள்ளன. நல்ல மக்கள் சுபிஷமாக வாழ்ந்தார்கள் என்றும் பரலோகப்பிதா தன்னுடைய புதல்வனை அறிமுகம் செய்தபோது கூறினார், இது என் அருமை புதல்வன், இவனால் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். ஆல்மா தான் கடவுளுடைய துடுப்பாக இருந்ததற்கு மகிழ்ந்தார். அப்பாஸ்டர் பால் தன்னுடைய மக்கள் கடவுளுக்கு விசுவாசமாக இருந்தார்கள் என்று பெருமைப்பட்டார். ஏமன் தன்னுடைய சகோதரர்களுடைய வெற்றியை நினைத்து பெருமைப்பட்டார். பெருமைப்பட வேண்டிய காரியங்கள் இருமாப்பாக தற்பெருமைப்படுவதும் இரண்டு வித்தியாசமான விஷயங்களாகும். நான் என் மனைவியை பற்றியும் என் குழந்தைகளை பற்றியும் என் பேரக்குழந்தைகளை பற்றியும் என் மனைவியை பற்றியும் பெருமைப்படுகிறேன். நான் சபையில் இருக்கும் இளைஞர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன். நான் ஆசாரிய சகோதரர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன். இந்த மாதிரியான பெருமைக்கும் தலைவர் பென்சன் குறிப்பிட்ட பெருமைக்கும் தற்பெருமைக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? தலைவர் பென்சன் கூறினார், தற்பெருமை தீயத்தனமானது. அது பாவத்தை சேர்க்கிறது. தற்பெருமை வளரும் போது வெறுப்பும் மற்றவர்களின் மேல் கோபமும் வருவதோடு கடவுளுக்கு எதிராக ஆகிறோம். நாம் தற்பெருமை படும் பொழுது அது நம்மை மற்றவர்களிடமிருந்து விளக்குகிறது. தற்பெருமை வளரும் போது நாம் மிகப்பெரிய தவறு செய்கிறோம். நாம் செய்ய வேண்டிய இரண்டு காரியங்களை விட்டு கடவுளை கும்பிடுவதை நிறுத்தி நமது பக்கத்து வீட்டுக்காரர்களை சேவை செய்வதை விட்டுவிட்டு நாம் நம்மை பற்றியே நினைக்கிறோம். தற்பெருமை பொறாமையால் தான் லூசிஃபர் கீழே விழுந்தான். தற்பெருமை நம்மை கெடுக்கும். இந்த உலகத்தை செய்யும் முன்பே தற்பெருமையால் தான் சாத்தான் கீழே விழுந்தான். தற்பெருமை சாத்தானை போல ஒருத்தனை கீழே எடுத்து வந்ததென்றால் அது நம்மை கூட கீழே எடுத்து செல்லும். தற்பெருமை கேன்சர் போல ஆகும். அது மிக கொடியதானது. அதே பாவத்திற்கு ஒரு வழி, அதே பல பாவங்களுக்கு எடுத்து செல்லும். நாம் கூறலாம், எல்லா பாவத்திற்கும் தற்பெருமையே காரணம். தற்பெருமை பல முகங்களும் ரூபங்களில் வருகிறது. எப்போதும் ஒருவர் தன்னுடைய வெற்றி தான் எல்லோரும் மேலானவர் என்று நினைக்கிறார்களோ அப்போது தற்பெருமை வருகிறது. அவர்கள் மற்றவர்களையும் மேம்பான்வர்கள் என்று நினைத்தாலும் தற்பெருமை வரும். சிலருக்கு தற்பெருமை மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும் பொழுது வருகிறது. அவர்களை பல விஷயங்களை சாதிப்பவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அவர்களை சாதித்தவர்களை பார்த்து சரிசமம் செய்ய முயல போது வருகிறது.
Self-elevation. When those they envy stumble or suffer, they
தாங்கள் பொறாமைப்படும் நபர்கள் கஷ்டப்படும் போது இவர்கள் மிக சந்தோஷப்படுகிறார்கள். விளையாட்டு உலகத்தில் பொறாமை தலை விரித்து ஆடுகிறது. ஒரு அணி தோற்றுவிட்டால் அவர்களை மிகவும் வெறுக்கிறார்கள். மேலும் வென்ற அணியை முற்றிலும் வெறுக்கிறார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் இன்றைய பாலிடிக்ஸிலும் மதங்களிலும் பார்க்கிறோம்.
And magnify it. They justify their hatred with broad generalizations and apply them to everyone associated with the other team. When ill fortune afflicts their
life. ஆசாரியத்து சகோதரர்களே, நாம் நம்மை மேலான நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். நாம் நம்மை மேலான இடத்தில் இருக்க வேண்டும். எல்லா ஆசாரியத்து சகோதரர்களும் ஒரே ஆடையைத்தான் அணிகிறோம். நாம் இங்கு அவருடைய கோட்பாடுகளை வாழ இங்கு இருக்கிறோம். நாம் இங்கு நம்பிக்கையும் உற்சாகமும் வளர உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கு இருக்கிறோம். நாம் அனைவர் கடவுளுடைய நேசத்தை மற்றவர்களுக்கு செலுத்தவே இங்கு வந்திருக்கிறோம். நாம் இங்கு அனைவரையும் உற்சாகப்படுத்த வேண்டும். அனைவரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் பார்க்க வேண்டும். என்னை பொது அதிகாரியாக கூப்பிட்ட போது எனக்கு சொல்லிக் கொடுக்க நிறைய அருமையான சகோதரர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் தலைவர் ஃபாஸ்டை நான் ஸ்டேக் கான்ஃபரன்ஸுக்கு காரில் ஓட்டி செல்ல வாய்ப்பு கிடைத்தது. தலைவர் ஃபாஸ்ட் எனக்கு முக்கியமான கட்டளைகளை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அத்தனையும் என்னுடைய பொது அதிகாரி வேலைக்கு உகந்ததாக இருந்தது. அவர் கூறினார், எப்படி உற்சாக உறுப்பினர்கள் பொது அதிகாரிகளிடம் அன்பாக இருப்பார்கள் என்று கூறினார். அவர்கள் உன்னை மிகவும் பன்மையாகவும் நடத்துவார்கள் என்று கூறினார். அவர்கள் நல்ல காரியங்களை உனக்கு கூறுவார்கள் என்று கூறினார். அவர் கொஞ்சம் சிரித்தார். டிடியே, நீ நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்று அதில் முங்கி விட்டால் விடாதே என்று கூறினார். இது ஒரு அரிய பாடமாக சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கைக்கு அல்லது அழைப்பிற்கோ உகந்தது. நாம் நம் உடல் நலத்திற்கும் சேமத்திற்கும் அல்லது நமது வேலைக்காகவும் பெருமைப்படலாம். ஆனால் எப்போது நாம் அதில் மூழ்கிறோமோ அது நம்மை ஆள்கொள்ளும். நம்முடைய புகைப்படத்திற்காகவோ, தங்களுடைய செய்தித்தாள்களில் வரும் புகைப்படத்திற்காகவோ, அல்லது உங்களை பற்றி செய்தித்தாள்களில் வரும் என்ற நினைப்பதோ தப்பு நடக்கிறது. அங்கே தப்பு நடக்கிறது. பெருமை தற்பெருமைப்படுதலை பற்றி சுவேஷத்தில் நிறைய இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல் பீதர் கூறினார், கடவுள் தற்பெருமைப்படுபவர்களை அனுபவிப்பதில்லை என்று கூறினார். ஆனால் அவர் தாழ்மையாக இருப்பவர்களை அழைப்பார். கடவுளுடைய இயல்பு சக்தி அற்றவர்களை அழைத்து தற்பெருமைப்படும் நபர்களை கீழே நடத்தி சொல்வதே ஆகும். நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரர்கள். நமக்கு ஆசாரியத்துவம் பெருமைப்படுவதற்கு கொடுக்கவில்லை, தற்பெருமைப்படுவதற்கு கொடுக்கவில்லை. நாம் இங்கு வேலை செய்வதற்காக இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை வருவதற்கு தயார் செய்ய இங்கு இருக்கிறோம். நாம் செய்யும் இந்த வேலை மிகச்சிறியது. நம் ஆசாரியத்தை பயன்படுத்துவதால் கடவுள் ஒரு பெரிய வேலை செய்ய முடியும். நாம் மோசஸிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மனிதனாக எதுவும் செய்ய முடியாது, ஆனால் கடவுளுடன் சேர்ந்தால் எல்லாம் முடியும்.
But that with God all things are possible. In this,
இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆனால் சாத்தான் கடவுளுடைய வேலையை கெடுக்க முயல்கிறான். ஆனால் கிறிஸ்து கூறினார், பிதாவே, உங்கள் வேலை இங்கு வெற்றி பெற வேண்டும், மேலும் உங்களுக்கே பெருமை சேர வேண்டும் என்று கூறினார். இயேசு இவ்வளவு வேலைகள் செய்தாலும் அவர் தாழ்மையுடன் இருந்தார். சகோதரர்களே, நமக்கு ஆசாரியத்துவம் கடவுளின் படி உள்ளது. நாம் கடவுளின் பேரில் நடப்பதற்கு இங்கு இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்து போல் ஆக வேண்டும். பெருமையை ஆசாரியத்தை நிறுத்துகிறது. தாழ்மை ஆசாரியத்தை நடத்தி செல்கிறது. அதை நடத்தி செல்லும் எப்படி இந்த பெருமையை நிறுத்துவது? எப்படி நாம் எளிமையானவர்களாக ஆக முடியும்? நாம் நம் இருதயத்தை எப்போதும் வராது என்றால், எப்போது நாம் தாராளத்தனமையை நம்முள் வளர்க்கிறோமோ அப்போதே வராது. யாரும் இயேசுவின் வேலையை செய்ய முடியும். நீங்கள் எளிமையாகவும் உங்கள் நெஞ்சில் அன்பும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் நினைக்கிறார்கள், எளிமையாக இருப்பது என்றால் தங்களை தாங்களே அடித்து கொள்வது போல் நினைக்கிறார்கள். எளிமையாக இருப்பது என்றால் நீங்கள் எதற்கு உகர்ந்தவர்களாக இல்லை என்று நினைக்க வேண்டாம். நாம் தற்பெருமைப்படக்கூடாது. அதில் தான் நாம் எளிமையை பார்க்க முடியும். நாம் நம் வேலைகளை செய்யும் பொழுது கடவுளாக சேவை செய்யும் பொழுது வருகிறது. எளிமை நம்மை கடவுள் பக்கமும் அவருடைய மக்களுக்கு பணியாற்றுவதிலும் வருகிறது.
The talents God has given us. We don't discover humility by thinking less of ourselves.
நாம் நம்மை பற்றி நினைப்பதை விட மற்றவர்களை பற்றி நினைக்க வேண்டும். நாம் பல வழிகளிலும் பலருக்கு சேவை செய்யலாம். நாம் நம்மில் முற்றிலும் நேரத்தில் செலுத்த கூடாது. மறவாதீர்கள், உங்களுடைய சொந்த குடும்பத்திற்கும் சொந்த மனைவிக்கும் சேவை செய்யுங்கள்.
draws its energy and strength from the deep wells of selfishness. The moment we stop obsessing with ourselves and lose ourselves in service, our pride diminishes and begins to die. My dear brethren, there are so many people in need whom we
and arumai sagodharargale nereya makkal irukkirargal avargalukku nereya thevaigal irukkirathu avargalukku udhavi seiyungal. நாம் பல வழிகளில் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். நமக்கு நேரமில்லை நம்மில் பற்றி நினைப்பதற்கு. நான் ஒரு பேனாவை சொந்தம் கொண்டிருந்தேன். நான் ஏர்லைன் கேப்டனாக இருந்தபோது உபயோகம் செய்தேன். அதை ஒரு பக்கம் திருப்பினால் அதில் இருக்கும் நாலு கலரில் ஒன்றை தேர்வு செய்யலாம். நான் சிவப்பு வண்ணம் பயன்படுத்த நினைத்தபோது அல்லது பயன்படுத்தும் போது நில வண்ணம் பேனா எதுவும் கூறவில்லை. அது கூறவில்லை நான் 10 மணிக்கு பிறகு எழுத மாட்டேன் என்று. பேனா வெறும் முக்கியமான காகிதங்களை சைன் செய்ய மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அது கூறவில்லை. எல்லா காரியங்களுக்கும் பயன்படுத்தினேன். எந்த நேரத்திலும் சேவை செய்ய அது காத்திருந்தது. அதை போல் நாம் கடவுளின் கையில் ஒரு துடுப்பாக இருக்க வேண்டும். ஒரு இருதயம் நம் இருதயம் சிறிய சரியான இடத்தில் இருந்தால் நாம் அதை பற்றியும் குறை கூற எதை பற்றியும் குறை கூற மாட்டோம். நமக்கு கொடுத்த காரியங்களை தவறாமல் செய்வோம். இப்படி இருந்தால் கடவுள் நம்மை நாம் நினைப்பதை விட மிகப்பெரிய காரியங்களில் பயன்படுத்துகிறார். நான் தலைவர் பென்சன் கூறிய வார்த்தைகளை கூறி முடிவு செய்கிறேன். 21 ஆண்டுகளுக்கு முன்பு கூறியதை கூறுகிறேன். தற்பெருமை மிகப்பெரிய தடுப்பு சயனை கட்டுவதற்கு. நாம் நம் உள்ளே உள்ள பாத்திரங்களை தூய்மை செய்ய வேண்டும். நாம் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டும். அது கூறும்போது செய்யுங்கள். உங்களில் உள்ள இருக்கும் இயற்கையான மனிதனை விட்டு கடவுளுடைய பிள்ளையாக எளிமையாக ஆகுங்கள். கடவுள் எளிமையான மக்களை சேர்த்துக் கொள்வார். நாம் தேர்வு செய்ய வேண்டும் எளிமையாக இருப்பதற்கு. நம்மால் இது முடியும், நம்மால் முடியும். என் அருமை சகோதரர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் எடுத்துக்காட்டாக இருப்போம். மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், சேவை செய்வோம். நான் இதை அத்தனையும் நாம் தற்பெருமையை எடுத்துவிட்டு சுத்தன்மையும் கடவுளின் தன்மையும் நம்பிக்கையும் அன்பையும் பொறுமையும் எளிமையையும் வைத்திருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் இதை அத்தனையும் கூறுகிறேன். ஆமென்.